நாளிலும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தர் நமக்கு இந்த வருடத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்திலிருந்து தொடர்பாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். எடுத்து வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
புது சிருஷ்டியாயிருக்கிறான்.
பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கை வந்தது ஒரு பாக்கியமான ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கைக்கும் எந்த விதத்திலேயும் சம்பந்தம் இல்லை. அது முற்றிலும் வேறுபட்ட வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, பரலோகத்தை நோக்கி பிரயாணிக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரால் ஒவ்வொரு நாளிலும் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அதை போல ஒரு மேன்மையான வாழ்க்கை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒழித்துவிட்டு எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷன், கம்ப்ளீட்டா மாத்திரர். இது யாராலும் செய்ய முடியாது. எந்த ஒரு தனி மனுஷனும் தன் முயற்சியினால் செய்ய முடியாது. ஆண்டவர் தான் நமக்கு செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்ட பிறகு நமக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதிலே ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நாம் இந்த நாட்களில், நாம் ஒவ்வொரு மாதத்திலும் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மாதத்திலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:14 வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:14.
கிறிஸ்து இயேசுவுக்குள்
தேவன் அழைத்த பரம அழைப்பின்
பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன்.
இங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தன் சொந்த அனுபவத்தை இவ்விதமாய் பேசுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு மகிமையான ஒரு அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த அழைப்பின் அடிப்படையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அழைப்பை குறித்து அவர் சொல்லுகிற வார்த்தை பரம அழைப்பு அப்படிங்கிறார். இந்த உலகத்திலே அழைப்புகள் எத்தனையோ இருக்குது. ஒரு திருமணம்னா திருமண அழைப்பிதழ் கொண்டு வந்து கொடுக்கிறாங்க, எங்க வீட்டு கல்யாணத்துக்கு வாங்க. ஒரு பிறந்தநாள் அழைப்பிதழ் கொடுக்கிறாங்க, வாங்க. ஒவ்வொரு காரியத்திற்கும் நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இப்படி எத்தனையோ காரியத்திற்கு இந்த உலகத்திலே மனிதர்களால் நமக்கு அழைப்பு வருகிறது. ஆனால் இந்த அழைப்போடு எந்த அழைப்பையும் நம்ம சேர்த்து பார்க்க முடியாது. ஆண்டவர் நமக்கு ஒரு பரம அழைப்பை கொடுத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரம அழைப்பு சாதாரணமானதல்ல. தேவ பிள்ளைகள் இந்த உலகத்திலே நமக்கு வருகிற மனுஷர்களால் கொடுக்கப்படுகிற அழைப்புகளை சிலதை நாம் நிராகரிக்கலாம். அதனால பெருசா ஒண்ணு இழந்துட மாட்டோம், பெரிய நஷ்டம் வந்துடாது. ஆனால் பரம அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேளையில் அந்த அழைப்பை ஒருவன் நிராகரித்து விட்டால், அந்த அழைப்பை சரியாய் புரிந்து கொள்ள தவறிவிட்டால், அந்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணிக்க அவன் மறுத்து விட்டால், அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவன் இழந்து போய் விடுவான். சகலத்தையும் படைத்த தெய்வம், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம், எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற என்னையும் தனிப்பட்ட விதத்தில் அழைத்திருக்கிறார். இதை நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய காரியம். சகலத்தையும் படைத்த அந்த சிருஷ்டி கர்த்தர் ஏதோ ஒரு தேசத்தில் ஒரு மூலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னையும் பர்சனலா என்ன அழைச்சிருக்கிறார். ஒரு இண்டிவிஜுவல் காலிங், தனிப்பட்ட அழைப்பு. ஒரு மாசா நம்மளை அப்படி கூப்பிடல, எல்லாம் வாங்க அப்படின்னு இல்ல. எனக்கு தனிப்பட்ட விதத்தில் என்னை, என் ஆண்டவர் என்னை அழைச்சிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். இந்த அழைப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது இந்த அழைப்புக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இன்னைக்கு உலகத்தில் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு காரியத்துக்கு அழைக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு காரியம் இருக்கு. ஒரு விருந்துக்கு நம்மை ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் அழைக்கிறாங்கன்னா அங்க ஒரு விருந்து, ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு சாதாரணமானதல்ல. இந்த பரம அழைப்புக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது, அதுதான் பரலோக ராஜ்யம். கர்த்தர் நம்மை பரலோகத்திற்காக அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கமே அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அழைச்சார். அவருடைய ஃபர்ஸ்ட் காலிங் அதுதான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த பரம அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளே நாம் வரும் பொழுது பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமாகிறது. என்றைக்கு அந்த அழைப்புக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டோமோ அன்றைக்கே பரலோகத்திற்கு சமீபமாய் நாம் வந்துவிட்டோம். இப்படி இருக்கும் பொழுது இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அதை சரியான விதத்திலே அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம். அந்த அழைப்புக்கு சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. அந்த வசனத்தை கவனிச்சு பார்த்தா தெரியும், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. இந்த அழைப்பை கொடுத்தது யார்? பிதாவாகிய தேவன். யார் மூலமாக இந்த அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்தார். தேவன் அழைப்பு கொடுத்தவர், ஆனால் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பு பூமியிலிருந்து வரவில்லை, பரம அழைப்பு பரலோகத்திலிருந்து வந்தது. இந்த அழைப்புக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது, அதுதான் பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு இலக்கு ஒன்றை வைத்திருக்கிறார். இலக்கை நோக்கி தொடருகிறேன், ஒரு இலக்கு இருக்கிறது. ஒரு ரேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதில் ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி நாம் போகும்பொழுதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரு நல்ல ஓட்ட பந்தயத்தை போன்றது. இந்த ஓட்ட பந்தயத்திலே நாம் எல்லாரும் ஜெயித்து வெற்றி பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஓட்ட பந்தயத்தை பார்க்கிலும் இந்த ஓட்ட பந்தயம் ஒன்றும் நீங்க அவ்வளவு கடினமானதை நினைக்க வேண்டாம். ஏன் என்று கேட்டீங்கன்னா, உலகத்திலே ஒரு ஓட்ட பந்தயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் ஓடுகிறவர்களில் மூணே மூணு பேருக்கு தான் பிரைஸ் கிடைக்கும். மூணு பேருக்கு தான் பிரைஸ் கிடைக்கும். ஆனால் இந்த பரம அழைப்பை ஏற்றுக்கொண்டு இதில் ஓடுகிற தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு ஓடி முடிக்கிற அத்தனை பேருக்குமே பரிசு உண்டு. அந்த பினிஷிங் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டாலே போதும். நீ ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறியா, செகண்ட் வந்திருக்கிறியா, தேர்ட் வந்திருக்கிறியா, கர்த்தர் பார்க்க மாட்டார். ஓடி முடிக்கிற எல்லாருக்குமே ஆண்டவர் பந்தய பொருளாகிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த பந்தய பொருளை, இந்த இலக்கை நோக்கி நாம் போகும் பொழுது பலவிதமான ஹேர்டல்ஸ் நமக்கு இருக்கும், பல தடைகள் இருக்கும், அதை நம்ம தாண்டி போகணும். பல சூழ்நிலைகள் பிரச்சனைகள் இருக்கும், அதை நம்ம தாண்டி போகணும். அதை தாண்டி போக போக ஒவ்வொரு இடத்திலையும் உங்களுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அழைப்பிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான மகிமையான காரியங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த இலக்கு, முதலாவது இந்த இலக்கு என்றால் என்னன்னு தெரியணும் இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இலக்கை நோக்கி தொடருகிறேன் அப்படின்னு பவுல் சொல்ற. அப்ப இந்த இலக்குனா என்ன? மற்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த இலக்கு என்பது என்ன? வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதுன நிருபம் 12 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:1.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும்
நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற
பாவத்தையும் தள்ளிவிட்டு
விசுவாசத்தை துவக்குகிறவரும்
முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி
நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம்.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இந்த எபிரேயர் எழுதின நிருபம் இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டதான் எபிரேயர் எழுதின நிருபம். இந்த நிருபத்திலே தான் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் நிறைய கோட் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் இந்த ஜனங்களுக்கு தான் ஃபுல்லா தெரியும். அதனாலதான் இந்த எபிரேயர் எழுதின நிருபம்னா அது முதல்ல என்னன்னு தெரியும். இந்த நிருபம் யாருக்கு என்றால் எபிரேயர்களுக்கு. எபிரேயர்கள் என்றால் யாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உருவாக்கப்பட்ட சபை தான் எபிரேய சபை. அந்த சபைக்கு எழுதும் பொழுதுதான் இந்த காரியத்தை சொல்றார். இந்த காரியத்தை இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த சாட்சிகள் என்னன்னா அந்த 11 அதிகாரத்தில் பாத்தீங்களானால் நிறைய சாட்சிகள், ஆபேல்ல ஆரம்பிச்சு ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, சாராள் வரிசையாய் வந்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, ஒவ்வொருவருடைய வெற்றியுள்ள வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெற்றியின் காரியங்கள் எல்லாவற்றையும் வரிசைப்படுத்தி விட்டு கடைசியில சொல்றார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான வெற்றி பெற்றவருடைய சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பாருங்க, இத்தனை பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க, இதை பாருங்க. பார்த்துவிட்டு நீங்கள் ஓடணும். இந்த ஓட்டத்தை ஓடும் பொழுது இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று அங்க பவுல் சொன்னார். ஆனா இங்கே சொல்லப்படுகிறது இயேசுவை, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். இன்றைக்கு நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்க வேண்டும்? இயேசுவை நோக்கி. பவுல் சொல்லுகிறார் இலக்கை நோக்கி தொடருகிறேன். அந்த இலக்கு என்ன? இயேசுதான் நமக்கு இலக்கு. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தொடங்கிவிட்டோம். ஒரு ஓட்ட பந்தய வீரன் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸ்டார்ட் பண்ண உடனே ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு வினாடியும் பினிஷிங் பாயிண்ட் நோக்கி அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான். நமக்கு இருக்கிற பினிஷிங் பாயிண்ட் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான் பினிஷிங் பாயிண்ட், அவர் தான் இயேசு. இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம், எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்? ஆவிக்குரிய ஓட்டத்திலே நமக்கு கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். ஆனால் நம்முடைய ஓட்டம் எதை நோக்கி இருக்கிறது? யோசிக்கணும், எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறேன், என் மைண்ட்ல என்ன இருக்குது, எப்பொழுதும் என் சிந்தனையில எது ஓடுகிறது, எப்பொழுதும் என் நினைவுகளை எது நிறைத்திருக்கிறது, நான் எதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறேன்? பணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறேனா, என் பிசினஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கிறேனா, ஒரு மனுஷரை நோக்கி ஓடிட்டு இருக்கிறேனா, அல்லது ஏதோ உலக பொருட்களை நோக்கி ஓடிட்டு இருக்கிறேனா? ஓயாம சொத்து சம்பாதிக்கணும், வீடு வாங்கணும், நிலத்தை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், ஏதாவது உலக காரியத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறேனா? நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். இந்த இயேசுவை நோக்கி ஓடுதல் என்பதை இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் ஓடுகிறவன் ஒவ்வொரு செகண்ட்லையும் அந்த பினிஷிங் பாயிண்ட்டுக்கு நெருங்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு செகண்டும் அந்த பினிஷிங் பாயிண்ட்டுக்கு நெருங்கிட்டு இருக்கிறான். அது போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் கிறிஸ்துவுக்கு நீங்கள் நெருங்கி கொண்டிருக்க வேண்டுமே தவிர அவரை விட்டு தூரம் போய்விடக்கூடாது. நேற்று நான் இயேசு கிறிஸ்துவுக்கும் எனக்கும் இத்தனை இடைவெளி இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கு அந்த இடைவெளி குறைந்து விட்டது. இன்றைக்கு எனக்கும் இயேசுவுக்கு நடுவில் இந்த இடைவெளி இருக்குது, நாளைக்கு இந்த இடைவெளி இருக்காது, இன்னும் இடைவெளி குறையும். நாளை மறுநாள் அந்த இடைவெளி இருக்காது, அந்த இடைவெளி இன்னும் குறையும். ஒவ்வொரு நாளிலும் என் இயேசுவை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். என் இயேசுவை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற இடைவெளி குறைந்து கொண்டே இருக்கும். எனக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஐக்கியம் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். நான் விட்டு வந்த அந்த துவங்கின இடம், நான் விட்டு வந்த பழைய இடத்திற்கும் எனக்கும் இடைவெளி அதிகமாகிக் கொண்டே இருக்கும். புரியுதா? உங்கள் பழைய வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் ஒவ்வொரு நாளிலும் தூரம் அதிகரித்துக் கொண்டிருக்க வேண்டும். உங்கள் புதிய வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடைவெளி குறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஓட்டம். பழைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு இடைவெளி அப்படியே இருக்குதா, அல்லது முன்னால ஒரு ஸ்டெப் வைக்கிறது, அடுத்த ஸ்டெப் பின்னால வைக்கிறது, ஒரு ஸ்டெப் முன்னால ஒரு ஸ்டெப் பின்னால வைக்கிறது, அது ஓட்டம் கிடையாது. ஒரு நாள் ஒரு ஸ்டெப் வச்சு அடுத்த நாள் அடுத்த ஸ்டெப் பின்னால வைக்க, அதுக்கு பேர் ஓட்டம் கிடையாது. இல்லைன்னா ரட்சிக்கப்பட்டதுல 10 வருஷமா அப்படியே தான் இருக்கிறேன், எனக்கு எந்த வளர்ச்சி இல்லைன்னு நீங்க ஓடல, நின்றுட்டே இருக்கிறீங்க, ஓடல. நீங்கள் உண்மையாகவே ஓடுவீர்கள் என்றால், இந்த பரம அழைப்பை பெற்றுக்கொண்டு ஓடுவீர்கள் என்றால், உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற இடைவெளி ஒவ்வொரு நாளிலும் குறையும். உங்களுக்கும் உங்களுடைய பழைய வாழ்க்கைக்கும் இருக்கிற இடைவெளி ஒவ்வொரு நாளிலும் அதிகரித்துக் கொண்டிருக்கும். இல்லாவிட்டால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஓடவில்லை என்று அர்த்தம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஓடவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடணும், ஓடணும், ஓடணும். நிறைய தெய்வ பிள்ளைகளின் வாழ்க்கை ஓட்டத்திலேயே இல்லை, ஓட்டத்திலேயே இல்லை, ஓட்டத்திலேயே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரே இடத்துல நிக்குது. சிலருக்கு முன்னால இருக்கிறத விட பின்னால போயிட்டு இருக்குது. ஓடணும். நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற இடைவெளி குறைந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்களுடைய லைஃப் எந்த ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு இருக்குது? ஒரே இடத்துல நிக்க கூடாது. ஒரு ஸ்டெப் முன்னால போயிட்டு ஒரு ஸ்டெப் பின்னால வந்துட்டு இருக்க கூடாது. தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஓடுவதற்கு இந்த வசனத்தில் 2 காரியத்தை அவர் சொல்றார். ஓடுவதற்கு முன்பதாக 2 விஷயங்கள் நம் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அதுக்கு பிறகுதான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட முடியும். பாரமான யாவற்றையும் தள்ளிவிடணும். உண்மையிலேயே சொல்றேன், இந்த கிறிஸ்டின் லைஃப் போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு மேன்மையான வாழ்க்கை, இது உலகத்தில் எதுவுமே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வேர்டு இருக்குது, நிறைய பேர் அதுவும் யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ற வேர்டு, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் என்ன? ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் என்ன? ஸ்ட்ரெஸ் நான் கேட்கிறேன், ஸ்ட்ரெஸ் இது உலகத்து மனுஷன் பயன்படுத்த வேண்டிய வார்த்தை. தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது, தெரியுமா? வரக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு வாழ்க்கை நமக்கு வைக்கல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு வைக்கல. டென்ஷன் இது உலகத்தவனுக்குரிய வார்த்தை, நமக்குரிய வார்த்தை கிடையாது. ஆண்டவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த பாதையிலே வந்துவிட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாரம் சுமந்து கொண்டிருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது. இந்த பரம அழைப்புக்குள் வந்துவிட்ட பிறகு இந்த டென்ஷன், இந்த ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. இந்த உலகத்திலேயே ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழக்கூடிய ஒரு கூட்டம் என்று ஒன்று உண்டானால், உண்மையா சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு தான் உண்டு, தெரியுமா? நினைக்கிறேன் ஒவ்வொருத்தர் அவங்களுடைய லைஃப்ல என்ன, எனக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளிலும் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஸ்ட்ரெஸ் சொல்ல எவ்வளவு சொல்லலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சண்டே சர்வீஸ் முடிக்கிறதுக்குள்ள அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது, இதை நான் ஸ்ட்ரெஸ் சொல்ல மாட்டேன். ஒரு புதிய செய்தியை கர்த்தரிடத்தில் வாங்குவதற்குள், அந்த செய்தியை தேவ சமூகத்தில் உருவாக்குவதற்குள் எனக்குள்ள நான் செலவிடுகிற நேரம், அதற்காக என் உள்ளத்திலே ஏற்படுகிறதான ஒரு தவிப்பு, மற்ற காரியங்கள் எத்தனையோ இருக்கும், அது வர்ற வரைக்கும் ஆனால் ஒருபோதும் அதை ஸ்ட்ரெஸ்னு சொல்ல முடியாது. தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது ஆண்டவர் கண்டிப்பாக வேண்டிய காரியங்கள், நமக்கு வேண்டிய காரியத்தை கண்டிப்பாக அவர் செய்து கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் இல்ல, ரெஸ்ட் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். ரெஸ்ட் வாசிங்க, பைபிள் இருக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28-30.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்.
நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்.
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்.
கிடைக்கும். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட வாங்க, உங்களுக்கு என்ன தரேன், இளைப்பாறுதல், ரெஸ்ட் கொடுக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போல, இந்த ரெஸ்ட் எப்படி நமக்கு வருகிறது என்பதை ரொம்ப அழகா சொல்றாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். உண்மையா சொல்றேன், இயேசு கிறிஸ்துவுக்கு வந்ததான ஒரு டென்ஷன், அவரை டென்ஷன் படுத்துகிறதற்கு ஏற்பட்ட அவருக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளை போல இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் ஏற்படாது. அவர் போய் ஒரு ஜபாலயத்தில் இன்னும் ஒரு அற்புதம் செய்யணும்னு நினைச்சாக்க அங்க நிப்பா முறைச்சிட்டு ஒரு கூட்டம், அற்புதம் செய்யறான பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பா ஒருத்தர். அவர் ஒரு வார்த்தையை பேசினால் அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு வருவான். சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தான், விபச்சாரத்தில் கை மையமாய் பிடித்து ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து அங்க அவரை டென்ஷன் பண்ணுவான். இன்னொருத்த வருவான், வானத்தில் ஒரு அடையாளத்தை காட்டுனுவான். யோசிச்சு பாருங்க, மிஞ்சி போனா சில இடத்துல கல்ல தூக்கிட்டு வந்துடுவான், கல்லறிகிறதுக்கு வந்துடுவான். சில நேரத்தில் பிடிச்சு பலவந்தமா இழுத்து கொண்டு போய் மலையிலிருந்து கீழே தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுவான். வெளி மனுஷர்கள் வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வீட்டுல போது ஒரு சின்ன இடத்துல ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த வீட்டுல கூடின கூட்டத்தோட வெளியிலிருந்து பெத்த தாய் வந்து நிப்பா, இயேசு வெளியவா அப்படின்ட்டு நிப்பா. யாரு? தாய். ஏன்னா அவளுக்கு மகன் தானே மரியாளுக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் அது தேவகுமாரன் மாதிரி அவளுக்கு தெரியல. வெளியவா, கூடவே தன்னுடைய மத்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்துட்டு பிரசங்கத்து நேரத்தில் டென்ஷன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பா. வெளியில நின்று வெளியவா வெளியவான்ட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பா. சொந்தக்காரங்க வருவாங்க, இவர் மதிமயங்கி இருக்கிறார், பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு. எந்த பக்கம் திரும்பினாலும் அவருக்கு நிந்தனை, எந்த பக்கம் திரும்பினாலும் அவருக்கு அவமானம், எந்த பக்கத்தில் திரும்பினாலும் அவரை ஜனங்க டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை கோபப்படுத்துகிறதற்கான காரியங்கள் இருந்துச்சு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடுவில் சொல்றாரு, நான் சாந்தமா இருக்கிறேன். அதான் ரெஸ்ட். அதுக்கு பேர் தான் ரெஸ்ட். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த சாந்தமும் மனத்தாழ்மையை நான் எப்படி என் வாழ்க்கையில கடைபிடிக்கிறேன்றத எங்கிட்ட வந்து கத்துக்குங்க, என் லைஃப பார்த்து கத்துக்குங்க, எங்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளுங்க. என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் நம்ம எதையும் கற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. பாரமான யாவத்தை நம்ம தள்ளணும்னா வேத வசனத்திற்கு நேராய் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பைபிள் பக்கமே திரும்பறதில்லை, வேத புத்தகத்தை திறக்கிறதில்லை, வாசிக்கிறது இல்ல. அப்படி வாசிச்சாலும் என்னமோ கடமைக்காக நாலு வார்த்தை வாசிட்டு போறோம். நீங்கள் வாசிக்கிற அந்த வேத வசனத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை என்றைக்காவது பிக்சரைஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இப்படி நடந்துட்டாரு, இந்த இடத்துல நான் இருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன், ஆனால் இயேசு இந்த இடத்துல எப்படி நடந்து கொண்டிருக்கிறார், அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இப்படிப்பட்ட நெருக்கடியான நேரத்தில் அவரால் இப்படி நடக்க முடிஞ்சது, என்னால் இப்படி நடக்க முடியல, ஆனால் இயேசு எப்படி நடந்தார், அதை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்த்திருக்கீங்களா? உங்கள் கற்பனையில இயேசுவை நீங்கள் முன்னால கொண்டு வந்திருக்கிறீங்களா? அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய காரியத்தை, அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து நோக்கி பார்த்திருக்கிறீங்களா? நோக்கி பார்க்கறது இல்லை. என்னமோ பைபிள், நிறைய பேர் படிக்கிறதே இல்லை, படிச்சாலும் புரியறது இல்லை. புரியாது. ஏன் புரியாது தெரியுமா? அந்த தாகம் இல்லாமல், அந்த வாஞ்சை இல்லாமல், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் வேதத்தை திறந்து வாசித்தால் வேத புத்தகம் ஒரு சாதாரண புத்தகமாகத்தான் இருக்கும். ஒன்னும் புரியாது. தாகம் உள்ளவனுக்கு தான் கர்த்தர் ரகசியத்தை வெளிப்படுத்தி கொடுப்பார். வாஞ்சை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவாரே தவிர, தன் இருதயத்தை அடைத்துக் கொண்டிருக்கிறவனுக்கு கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய வேத வசனத்தின் மறைபொருள்களையோ தன் வாழ்க்கையோ கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவதில்லை. அவர் அநேக காரியங்களை ஓமைகளாக பேசினார். ஏன்? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு அருளப்பட்டது, புறந்தை எழுக்கிறவர்களுக்கு அது அருளப்படவில்லை. ஆண்டவர் இதில் வித்தியாசம் காட்டுவார். ஒருவன் வாஞ்சையோடு கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தாகம் அவனுக்கு இருக்குமானால், நீங்கள் வேதத்தை திறக்கும் பொழுது அங்கே இயேசுவை உங்களால் பார்க்க முடியும், அவருடைய வாழ்க்கையை பார்க்க முடியும், அந்த வாழ்க்கைக்குள் இருக்கிற வல்லமையை பார்க்க முடியும், அவருடைய சுபாவங்களை பார்க்க முடியும், அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த வாஞ்சையும் தாகம் இல்லாம என்னமோ அப்படின்னு படிச்சீங்கன்னா அது ஓமையா தான் தெரியும். எல்லா வசனமுமே ஓமையை போலதான் தெரியும். ஒண்ணுமே புரியாது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள், உங்கள் பாரத்தை நீங்க இறக்கணும். ஆண்டவர் இளைப்பாறுதலை தரங்கிறார். அந்த இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வேத வசனத்துக்கு நேர வாங்க, தேவ சமூகத்தில் வாங்க, அவருடைய பிரசன்னத்தில் வாங்க. அது கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு வந்து தேவ சமூகத்தில் நிற்பீங்களானால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இளைப்பாறுதலை கொடுப்பேன். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய அழைப்புக்குள்ள இளைப்பாறுதல் இருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அழைப்பு, அந்த அழைப்புக்குள்ள என்ன ஆசீர்வாதம் இருக்குதுன்னா இளைப்பாறுதல் இருக்கிறது. இது ஆசீர்வாதம். ஆண்டவருடைய பரம அழைப்புக்குள் நமக்கு இளைப்பாறுதலை வச்சிருக்கிறார். புரிதல்? பரம அழைப்புக்குள் இளைப்பாறுதல் இருக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொல்றார். ஒன்று, பாரமான யாவற்றையும் தள்ளிடுங்கிறார். உன்னுடைய நுகத்தை எல்லாம் தூக்கி போட்டுடு, என் நுகத்தை ஏத்துக்கொள். என் நுகம் லகுவானது, என் சுமை மெதுவானது, இதை நீ ஏத்துக்கோ. உன்னுடைய நுகத்தை எல்லாத்தையும் தள்ளிடு, அதை ஏன் நீ சுமக்கிற, நான் உனக்கு ரெஸ்ட் கொடுக்கறேங்கிறார். தெய்வ பிள்ளைகள், கர்த்தரை நல்ல நம்புங்க, அவருடைய வார்த்தையை கவனமா படிங்க. அதில் எழுதி இருக்கிறதிலிருந்து உங்கள் வாழ்க்கையை அதை கடைபிடிப்பதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொண்டு படிங்க. நிச்சயமா சொல்றேன், ஆண்டவருடைய வசனம் உங்கள் வாழ்க்கைக்குள் வர 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 உங்க மைண்ட் ரெஸ்ட் ஆயிடும், ஃப்ரீ ஆயிடும், டென்ஷன் இருக்காது, ஃப்ரீ ஆயிடுவீங்க. ரெண்டாவது, அதிலே சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த காரியம், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளணுங்கிறார். ஓடுறதுக்கு ரெண்டாவது பாவத்தை தள்ளணுங்கிறார். பாரத்தை தள்ளும் பொழுது இளைப்பாறுதல் கிடைக்குது. பாவத்தை ஏன் தள்ளணும் இல்லையா? இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இவங்க ஏற்கனவே விசுவாசிகள், ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க, சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது, எபிரேய சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இவங்க விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிந்து சபையில் இருக்கிறாங்க. இவங்களை பார்த்துதான் சொல்றாரு, உன்னை நெருங்கி நிற்கின்ற பாவத்தை, சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தை தள்ளுங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவம் நமக்கு உள்ளே நம்மை முழுவதும் ஆட்கொண்டிருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையை விட்டு கர்த்தர் பாவத்தை வெளியே தள்ளிட்டாரு. ஆனால் வெளியே தள்ளின பாவம் சுற்றிலும் நம்ம சுத்தி இருக்குது. இந்த உலகத்தை திரும்பி பாருங்க, எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம். நாம் விட்ட பாவங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கிற பாவங்கள் எல்லாம் நம்மளை சுத்தி தான் இருக்கும், எங்கேயும் போகாது. இந்த உலகத்தில் நாம் வாழ போகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் பாவ உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்தாகணும், பாவ சூழ்நிலையில தான் வாழ்ந்தாகணும், பாவ சோதனைக்கு நடுவில் தான் நம்ம வாழ்ந்தாகணும். அப்ப இந்த பாவம் சுற்றி நெருங்கி வருகிறது. யாருக்கு? விசுவாசிக்கு. உங்க வாழ்க்கை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, எத்தனை பாவங்கள் நீங்க ரட்சிக்கப்பட்ட போது தூரமாய் தள்ளி விட்டது, இன்னைக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்குதுன்னு நீங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலே அருவறுத்து சீ என்று தூக்கி எறிந்த எத்தனை விஷயங்கள் இன்றைக்கு உங்க பக்கத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறது என்பதை சற்று சிந்திச்சு பார், யோசிப்பார். ரட்சிக்கப்பட்ட போதே நான் ரொம்ப தூரம் தூக்கி போட்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு இன்னைக்கு நிலைமை என்ன? ரட்சிக்கப்பட்ட 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாளில எனக்கு இருந்த அந்த சுத்தமான அந்த உணர்ச்சி, ஆவிக்குரிய அந்த தூண்டுதல், ஆண்டவருக்காய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் இன்றைக்கு என் வாழ்க்கையில் எங்க எந்த நிலைமையில் இருக்கிறது? அன்றைக்கு பாவத்தின் மேல் இருந்த எனக்கு வெறுப்பு இன்றைக்கு என் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இருக்கிறது? அன்றைக்கு ஜபத்தின் மேல் இருந்த வாஞ்சை இன்றைக்கு என் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இருக்கிறது? அன்றைக்கு வேதத்தை நான் நேசித்தது இன்றைக்கு எந்த லெவல் இருக்கிறது? அன்றைக்கு சபை ஆராதனை நான் தேடினது இன்றைக்கு எந்த லெவல் இருக்கிறது? அன்றைக்கு நான் தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தை தேடினது இன்றைக்கு எந்த லெவல் இருக்கிறது? அன்றைக்கு நான் பாவத்தை தள்ளிவிட்டது இன்னைக்கு எந்த லெவல் இருக்கிறது? நம்மை சுற்றிலும் பாவங்கள் நெருங்கி இருக்கிறதை நீங்கள் கஞ்சாடையாக விட்டுக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் நான் சொல்றேன், சீக்கிரத்தில் அது உங்களுக்குள் வந்துவிடும். உங்களை சுற்றிலும் அது நெருங்கி நிற்கும் பொழுது அதை நீங்கள் கஞ்சாடையாய் விட்டு விட்டால், அதை குறித்து நீங்க ஆக்ஷன் எடுக்க தவறிட்டீங்கன்னா, சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்குள் அது மெதுவாக நுழைந்து விடும், மெதுவாக நுழைஞ்சிடும். உங்களை சுற்றிலும் எது நெருங்கி நிற்கிறதோ இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் யோசிச்சுப்பார். எதை நான் வெறுத்தேன் அதை இன்னைக்கு நான் நேசிக்கிறேன். ரட்சிக்கப்பட்ட போது எதை நான் வெறுத்தேன் இன்னைக்கு நான் அந்த காரியத்தை எந்த லெவல்ல வச்சிட்டு இருக்கிறேன்? யோசி, அதை மீண்டும் தூரமாய் தள்ளுங்கள். ஏன் ஆண்டவர் இந்த பாவத்தை தள்ளுறதுல இவ்வளவு கவனமா இருக்க தெரியுமா? இதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம். இந்த பாவத்தை தள்ளுறதுல ஆண்டவருக்கு ஒண்ணும் இல்ல, நமக்கு ஆசீர்வாதம். இத பாவத்தை தள்ள 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 ஆண்டவருடைய சமூகம் உங்க வாழ்க்கையில் அதிகரிக்கும். ஏன்னா ஆண்டவருடைய அழைப்பு என்ன தெரியுமா நமக்கு? இன்னைக்கு நம்ம நினைக்கிற அழைப்பு அப்படின்னா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சார் அந்த ஒண்ணுதான் நமக்கு தெரியும், வேற அழைப்பே நமக்கு தெரியாது. பைபிள்ல நிறைய அழைப்பு இருக்குது. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரா இல்லையா அந்த அழைப்பை பேசக்கூடாது, அதுக்கு முன்னால நிறைய அழைப்பு இருக்கிறது. வாசிங்க, ஒரு 2 வசனத்தை நான் ஒரே அதிகாரத்தில் காட்டுறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:3, 7 வசனத்தையும் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கே 4:3-7.
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
7 வசனம்,
தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல,
தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல,
பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்.
பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார், ஒரு அழைப்பு. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு என்றே அழைத்திருக்கிறார். இது ஒரு அழைப்பு இல்லையா? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது, அதுதான் தேவ சித்தம். ஏன் நம்ம ஆண்டவர் இந்த பரிசுத்த விஷயத்துல இவ்வளவு தூரம் அவர் கவனமா இருக்கார்? ஏன்னா நம்முடைய ஆண்டவருக்கு நம்ம கூட இருக்கணும்னு ஆசை, நம்ம கூட இருக்கணும்னு அவருக்கு ஆசை. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் சுற்றி பாவங்கள் நெருங்கி நிற்கும் பொழுது அவரால் அந்த இடத்துல நம்மளோடு கூட இருக்க முடியல, இருக்க நினைக்கிறார் ஆனால் இருக்க முடியல. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீ தள்ளுப்பா, நான் உன் கூட இருக்க ஆசைப்படுறேன், நீ தள்ளு, இதெல்லாம் நீ தள்ளினாதான் நான் கூட வந்து இருக்க முடியும். நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம தான் தடை விதிக்கிறோம், புரியுதுங்களா? நம்ம தான் தடை விதிக்கிறோம், இதை தள்ளு, நான் கூட இருக்கிறேன். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். கர்த்தர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர். யாத்திரகம் 25:8 பார்க்கும் பொழுது மோசை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் இஸ்ரவேல் புத்திர நடுவிலே வாசமாக இருக்கும் பொருட்டு எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக அப்படின்னார். எனக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. போன வாரத்தில் கூட சொன்னேன், உபாகமம் 23:14, உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களின் கையிலிருந்து உன்னை தப்புவிக்கவும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் பாளையங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னிடத்திலே ஒரு அசுசியான காரியத்தை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி போகாதபடி உன் பாளையம் எங்கும் சுத்தமாயிருக்க கடவது. தேவ பிரசன்னம் என்பது சும்மா துதிக்கிறதுனாலயோ பாடுறதுனாலயோ வந்துறாரு. நான் சொல்ற தேவ பிரசன்னம் என்பது துதிக்கிறதுனாலே பாடுறதுனாலே வந்துறாரு. தேவ பிரசன்னம் என்பது உங்கள் பரிசுத்த வாழ்க்கையை வச்சுதான் வரும். இந்த இடத்துல நான் சொல்றேன், எல்லாரும் தேவ பிரசனத்தை அனுபவிக்கிறவங்க கிடையாது. இது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் தேவ பிரசனத்தை நல்ல டேஸ்ட் பண்றவங்க. பெரும்பாலானவர்கள் தேவ பிரசனத்தை டேஸ்ட் பண்றது கிடையாது. எனக்கு தெரியும், தெரியும். ஆனா எல்லாருக்கும் ஒரே பாட்டு தான் இங்க பாடப்படுது, எல்லாருக்கும் ஒரே விதமான துதி தான் நடத்தப்படுகிறது. ஆனால் எல்லாரும் தேவ பிரசனத்தை அனுபவிக்கிறது கிடையாது. ஒரே ஆராதனை, ஒரே பாடல், ஒரே இசை, எல்லாமே ஒண்ணுதான். ஆனால் எல்லாருக்கும் தேவ பிரசனம் ஒரே மாதிரி இருக்காது. யாருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு ஏற்ற ஒரு தாகத்தோடு, வாஞ்சையோடு, பரிசுத்தத்துக்கான ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் தேவ சமூகத்தை வல்லமையாய் அனுபவிப்பார்கள். இல்லாத பட்சத்தில், இந்த தேவ சமூகம் இருக்கிற இடத்தில் இருந்தாலும், தேவ பிரசன்னத்திற்கு நம்முடைய வாழ்க்கை அந்நியராகவே நாம் காணப்படுவோம். பரிசுத்தம், அங்கதான் தேவ சமூகம் இருக்கிறது. பரிசுத்தம், ஆண்டவர் நம்மளோட தங்க ஆசைப்படுறார். ஆண்டவருடைய அழைப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல அப்படிதான் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:5 வாசிக்கலாம். 19:5
இயேசு அந்த இடத்தில் வந்தபோது,
அண்ணாந்து
பார்த்து,
அவனை
கண்டு,
அதாவது சகேயுவை கண்டு,
சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா,
ஒரு அழைப்பு பாருங்க, நீ சீக்கிரமாய் இறங்கி வா,
இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார்.
ஒரு அழைப்பு பாருங்க, அந்த அழைப்புல ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர் காரணம் இல்லாம எதையுமே அழைக்க மாட்டார், யாரையும் அழைக்க மாட்டார். சகைவு பார்க்கிற சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா. எதுக்கு? இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். என்ன ஒரு நல்ல அழைப்பு பாத்தீங்களா? ஆண்டவர் நம்மளே அப்படிதான் அழைக்கிறார், நீ வா சீக்கிரவா. எதுக்கு? நான் உன் வாழ்க்கையில வந்து தங்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களோடு நான் தங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் நீ தூரமா மேல எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற, இறங்கி வா. எங்கேயோ போய் நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற, இறங்கி வா. அதை விட்டு நீ இறங்கி வா. நான் உங்களோட தங்கணும், நீ மரத்து மேலேயே உட்கார்ந்துட்டு நான் உங்ககிட்ட தான் தங்க முடியாது. நீ இறங்கி வரணும். நம்ம எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் தேவையில்லாத இடத்துல. ஆண்டவர் அவரை வேடிக்கை பார்க்கறதுக்காக நம்மளை வைக்கல, நம்மளோட தங்கணும் அவர் ஆசைப்படுற. ஆமென். சகேயு இயேசுவை வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்து நின்ன, அவரை மேல நின்னு அவர் எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்கறதுக்கு அவன் ஆசைப்பட்டான். ஆனா ஆண்டவர் அவனோடு தங்கறதுக்கு ஆசைப்பட்டார். எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? அவன் அவரை பார்க்க ஆசைப்பட்டான், ஆனா அவரோ அவனோடு தங்க ஆசைப்பட்டார். அப்ப நம்முடைய ஆசையை விட நம்ம ஆண்டவருடைய ஆசை எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? நம்ம ஆண்டவர் அப்படி தூரத்துல பார்க்கணும்னு நினைக்கிறோம், மேல உட்காந்து அவரோட தூரத்துல அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா, நீ தூரத்தில் என்ன ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி மேல உட்கார்ந்து பார்க்காத, இறங்கி வா. நான் உன் கூட தங்கணும், தங்கணும், நான் உன் கூட தங்கணும். இன்னைக்கு சொல்றேன், என் வாழ்க்கையில ஆண்டவர் என்னோடு தங்க முடியாதபடி என் வாழ்க்கை எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை, உங்க வாழ்க்கையில தேவ பிரசனம் தங்க முடியாதபடி என்ன இருக்கிறது? அந்த காரியத்தை நீங்கள் விளக்கணும், தள்ளணும். எத்தனை காலத்துக்கு தான் தேவ பிரசன்னமே இல்லாமல் வாட பழகி கொண்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்ட போறீங்க? நான் கேட்கிறேன், தேவ பிரசன்னமே இல்லாமல் வாழ பழகிடாதீங்க. வேலை 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 வேலை, கடை கடை, பிசினஸ் பிசினஸ், ஆபீஸ் ஆபீஸ், குடும்பம் குடும்பம், இப்படியே ஏதோ ஒண்ணு உலகத்துல பிடிச்சுக்கிட்டு அப்படியே நீங்க எத்தனை காலத்துக்கு வாழ போறீங்க? தேவ பிரசன்னமே இல்லாம யோசிச்சு பாரு. ஆண்டவர் சொல்றாரு, இறங்கி வா, இறங்கி வா. அவங்க கூட தங்கணும், அவங்க கூட தங்கணும், இறங்கி வரணும். சில விஷயங்களை நம்ம தள்ளிவிடாத பட்சத்தில் ஆண்டவர் நம்மோடு தங்க முடியாது. அவர் விரும்புறாரு, ஆனால் சில விஷயத்தை நம்ம தள்ளிவிடணும். பாருங்க, அந்த அழைப்புல எல்லாம் எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. முதல் அழைப்புல இளைப்பாறுதல் தர, ரெஸ்ட் தரங்கிறாரு. இரண்டாவது அழைப்புல நான் கூட தங்கணும்னு ஆசைப்படுறேங்கிறார். இதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன? ஒவ்வொரு அழைப்பிலையும் பாருங்க, ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்குது. இறங்கி வா, சீக்கிரம் இறங்கி வா, நான் கூட தங்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இந்த உலகத்தில் தேவ பிரசனத்தோடு உங்களால் வாழ முடியலனா, வாழலன்னா எப்படி நீங்கள் தேவ பிரசனத்துக்குள்ள போய் வாழ போறீங்க? யோசிப்பார். இந்த உலகத்திலே தேவ பிரசனத்தோடு வாழ முடியலன்னா எப்படி தேவ பிரசனத்துக்குள்ள போய் வாழ போறோம்? ஆண்டவர் யாரையுமே பரலோகத்துக்குள் இழுக்கவும் மாட்டார், யாரையும் நரகத்துக்குள்ள தள்ளவும் மாட்டார், ரெண்டையுமே செய்ய மாட்டார். யாரை நரகத்துக்குள்ளையும் தள்ள மாட்டார், யாரையும் பரலோகத்துக்குள் இழுக்கவும் மாட்டார். அவரவர்கள் அவரவர்களுக்கு விருப்பமான இடத்துக்கு தானா போயிடுவாங்க. புரியுதா? நடக்க போறது அதுதான், கடைசி நாள் நடக்க போறது அதுதான். இயேசு கிறிஸ்து வெளிப்படுவார், அவரவர்கள் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற இடத்துக்கு அவங்களே சூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் என்னைக்குமே இந்த செலக்ட் பண்றதை நம்ம கையில டோட்டலா கொடுத்துட்டாரு. ஜீவ வழி மரண வழி ரெண்டையும் உனக்கு முன்னால வச்சுட்ட, ஒன்ன நீ செலக்ட் பண்ணிட்டாரு, அதை நம்ம செலக்ட் பண்ணி அதுல ஃபுளோ ஆயிட்டு இருக்கிறோம், அதுல நம்ம ஃபுளோ ஆகி போயிட்டே இருக்கிறோம். அவருடைய வருகை நேரத்தில் அதுதான் கண்டினியூ ஆக போகுது. எந்த லைன்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய முடிவாய் இருக்க போகிறது. மரண வழியில டிராவல் பண்ணி இருக்கிறவன் ஒருபோதும் பரலோகத்தை பார்த்து ஆண்டவரே நான் வரேன்னு சொல்லி வரவே மாட்டான். ஜீவ வழிக்குள்ள போயிட்டு இருக்கிறவன் ஒருபோதும் மரண வழிக்குள்ள போக மாட்டான். தேவ பிரசன்னத்தை இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவித்துக் கொண்டு இருந்தாதான் பரலோகம் உங்களுக்கு பரலோகமா இருக்கும். இல்லைன்னா பரலோகத்துக்குள்ள கொண்டு போய் உங்களை உட்கார வச்சா அது உங்களுக்கு நரகமாயிடும். சிலருக்கு சர்ச்சு நரகமா இருக்கு தெரியுங்களா? சிலருக்கு சர்ச்சு நரகமா இருக்கு, இந்த இடம் நரகமா இருக்குது. எப்படா அந்த சர்வீஸ் முடியும்? 3 மணி நேரம் பண்றாரு இவரு, சர்ச்சு நரகமா இருக்குது. இந்த தேவ சமூகத்தை 3 மணி நேரத்துக்கு உங்களுக்கு சகிக்க முடியாமல் இதை உங்களுக்கு நரகத்தை போல நீங்கள் உபத்திரவப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் எப்படி காலங்காலமாக நீங்கள் தேவ சமூகத்தில் பரலோகத்தில் இருக்க முடியும்னு கேட்கிறேன். அதனாலதான் சிலர் என்ன செய்கிறேன், 2.5 மணி நேரம், 2 மணி நேரம், 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், 10 நிமிஷம் இந்த லெவல் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். ஏன் தெரியுமா? ஏன் வர முடியல? நரகமா இருக்குது சர்ச்சு. தேவ பிரசனத்தை சகிக்க முடியல, தேவ பிரசனத்துக்குள்ள வாழ முடியல. ஏன்? வாழ்க்கையில மண்டி கிடக்கிற பாவம், வாழ்க்கையில மண்டி கிடக்கிற சுயநலங்கள், வாழ்க்கையில மண்டி கிடக்கிற உலகத்தின் ஆசைகள், உலக இச்சைகள் தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிட முடியாமல் தடுக்குது. இங்கேயே உங்களால் 3 மணி நேரம் இருக்க முடியல, எப்படி பரலோகத்துக்குள்ள ஆண்டவர் கூப்பிட்டாலும் உங்களால் போக முடியாது? ஆண்டவரை வாவான்னு கூப்பிட்ட கூட உங்களால் போக முடியாது. சபை உங்களுக்கு நரகமாய் காணப்படுமானால் பரலோகம் உங்களுக்கு நரகமாய் தான் காணப்படும். தேவ பிரசன்னம் உங்களுக்கு சகிக்க முடியாவிட்டால் கர்த்தர் கூப்பிட்டாலும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது. சாதாரண விஷயம், நான் சொல்றதெல்லாம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் இதுதான் ஃபேக்ட், இதுக்கு மாற்று கருத்தை கிடையாது. இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் உட்பட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இந்த நாட்களில் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி வாழ்வதற்கு பழகி கொள்ள தவறிவிட்டால் கண்டிப்பா பரலோகம் போக முடியாது. இந்த எழுப்புதல் ஆசீர்வாத சபை ஒருத்தனையும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுகிறீர்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க பரலோகத்துக்கு வந்து சேருவீங்க. தெரியுமா? அதுதான் உண்மை. இந்த இடத்துல கொடுக்கப்படுகிற சத்தியை நீங்க, கொடுக்கப்படுகிற தேவ சமூகம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்களை நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னா பரலோகம் வந்துடுவீங்க. இல்லைன்னா வர முடியாது. ஆண்டவர் இந்த உலகத்திலேயே நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற, எவ்வளவு பிளஸ்ஸிங் இந்த உலகத்தில் இளைப்பாறுதல் தருவார் தரார்ன்ற இந்த இளைப்பாறுதல் அனுபவிக்கும் போதுதான் மேல போய் நம்ம இளைப்பாறதுக்கு போக முடியும். இந்த உலகத்திலே நம்ம ஆண்டவரோடு வாழ்ந்தாதான் மேல போய் நம்ம ஆண்டவரோடு வாழ முடியும். ஆண்டவருடைய அழைப்பெல்லாம் பாருங்க, இளைப்பாறுதலுக்காக. இரண்டாவது ஆண்டவருடைய அழைப்பு என்ன? சீக்கிரம் இறங்கி வா, நான் உன் கூட தங்கணும். இது அவருடைய அழைப்பு, பரம அழைப்பு பாருங்க. நான் உன் கூட தங்கிறதுக்கு ஆசைப்படுறேன், வா வா, நான் கூட தங்கணும். தெய்வ பிள்ளைகள் இந்த அழைப்பை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அழைப்புக்கு ஆண்டவர் உங்களோட தங்க ஆசைப்படுறாரு, இடம் கொடுங்க. இளைப்பாறுதலுக்கு ஆசைப்படுறாரு, உங்கள் பாரத்தை எல்லாம் தள்ளிட்டு ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் நமக்கு முக்கியம். அடுத்தபடியாக இன்னும் 2 விஷயங்களை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். மறுபடியும் பிலிப்பியர் 3 அதிகாரத்துக்கே வருவோம். 3 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். 13-14 சேர்த்து வாசிப்போம்.
சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன்
இங்கே பார்க்கும் பொழுது பவுல் இந்த பரலோக பிரயாணம், பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை செய்வதற்கு அவர் எடுத்து வைக்கிற அடுத்த அடி ரொம்ப முக்கியமான காரியம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, அதுக்கு பிறகுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இங்கே பார்க்கும் பொழுது பவுலுடைய வாழ்க்கையில் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, அதுக்கு பிறகுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இந்த பரம அழைப்புக்குள் உங்க லைஃபை நீங்க கனெக்ட் பண்ணணும்னா பின்னான காரியங்களை முதல்ல மறக்கணும், இரண்டாவது முன்னான காரியங்களை நாடணும். பின்னானதை மறக்கணும். பின்னானதுனா என்ன? உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள், ஆவிக்குரிய வீழ்ச்சிகள், அல்லது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாய் வாழ்ந்த பழைய வாழ்க்கை, இன்னும் பழைய விஷயங்கள், இந்த பின்னான காரியங்கள், உங்கள் பழைய தோல்விகள், பழைய இழப்புகள், இந்த தோல்விகளையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சரிவுகளையும் பின்மாற்றங்களையும் அல்லது விட்ட பாவங்களையும் மறக்கணும். மறக்கணும். அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதையோ விஷயத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சறுக்குதல் வந்திருக்கும், அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நினைச்சிட்டு இருக்காதீங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நினைச்சிட்டு இருக்காதீங்க. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஏதோ ஒரு தோல்வி வந்துச்சு, அதை நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஏதோ ஒரு வீழ்ச்சி வந்தது, அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. பின்னானதை மறக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட பின்னான சம்பவங்கள், இன்னும் சொல்ல போனால் உலகத்தனமான காரியங்கள், இதை நம்ம மறக்கணும். பவுலுடைய வாழ்க்கையில் இந்த பின்னானதுன்னு சொல்றதுக்கு பின்னால நிறைய பின்னால விஷயம் நிறைய இருக்குது. இந்த மூணாம் அதிகாரம் ஃபுல்லாவே அவருடைய வாழ்க்கையிலே பல பின்னான விஷயங்களை சொல்றாரு. அதை எல்லாத்தையும் படிக்க இப்ப டைம் இல்லை. மூணாவது வசனத்திலிருந்து, மூணாம் அதிகாரத்தில் மூணாவது வசனத்திலிருந்து பதிமூணாம் வசனம் வரைக்கும் படிச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருந்தால் இருக்கணும் தான் சொல்றார். மாம்சத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கலும் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம் ஆரம்பிக்கிறார். சோ இது தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்றார். நான் எபிரேயர்கள் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், இப்படி தன்னுடைய வாழ்க்கையின் பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்றார். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏழாம் வசனத்துல பாருங்க, ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். நம்முடைய வாழ்க்கையில் பின்னான காரியங்கள், உலகத்தரமான காரியங்கள், கர்த்தருக்கு ஏற்காத பல விஷயங்கள் இருக்கும். அதுல உங்களுக்கு சில விஷயங்கள், உங்களுக்கு லாபமான சில விஷயங்கள் இருக்கும், சில பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடரல் உண்டு பண்ணக்கூடிய எந்த உலக லாபத்தையும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை செய்யக்கூடிய எந்த ஒரு உலக ஆதாயத்தையும் நீங்கள் நஷ்டம் என்று எண்ண தெரிய வேண்டும். தெரியுமா? இன்னைக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த குறிப்பிட்ட நபர்களோடு உங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்குமானால், உங்கள் நேரத்தை களவாடுமானால் அதை நஷ்டம் என்று எண்ண வேண்டும். உங்களுடைய ஆபீஸ், உங்களுடைய வேலை ஸ்தலம், உங்களுடைய பிசினஸ், அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு இடரலாய், உங்கள் நேரத்தை முழுவதுமாய் அது உறிஞ்சிக் கொண்டிருக்குமானால் அதை நஷ்டம் என்று எண்ணக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணும்போது உலகத்தில் இருக்கிற எதையுமே அதற்கு ஈடாக கொண்டு வர முடியாது. இன்னைக்கு நம்ம லாபமா இருக்க வேண்டிய நம்ம நஷ்டமாய் நம்ம நினைக்க வேண்டிய காரியத்தை லாபமா நினைச்சாரோ, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிற அந்த உலக காரியத்தை லாபமாய் நினைக்கிறது தான் பெரிய தப்பு. அது லாபம் வரும், ஆனால் உண்மையா அது உங்களை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. உலக பிரகாரமாய் அதுல உங்களுக்கு நிறைய லாபம் இருக்குது, ஆனால் அது உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடுகிறோம். உலக பிரகாரமாய் நிறைய லாபம் இருக்குது. உங்கள் நேரத்தை இப்படி செலவு செய்யும் பொழுது உலக பிரகாரமாய் நிறைய லாபம் இருக்குது, ஆனால் உங்கள் ஆத்மாவை அது நஷ்டப்படுத்துறது என்னைக்காவது யோசிக்கிறீங்களா? எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டத்தை உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் எடுத்து போட்டுக்கொண்டு, ஏதோ ஒரு அற்ப பணம், ஒரு அற்ப காரியம், ஒரு சின்ன காரியம், இதற்காக அதை லாபம் நினைச்சு ஏமாந்து கொண்டிருக்கிறோம். அது உங்கள் ஆத்மாவை கெடுத்துக் கொண்டிருக்கிறது. பவுலுடைய வாழ்க்கையில சொல்றார், எனக்கு லாபமா இருந்த எத்தனையோ விஷயம் லாபம், ஆனால் கிறிஸ்துவின் அழைப்பு அதை நான் யோசிக்கும் பொழுது, என் ஆண்டவனுடைய எனக்கு கொடுத்த பரம அழைப்பை நான் நினைக்கும் பொழுது, இந்த உலகத்தில் எனக்கு லாபம் என்று நான் எதையெல்லாம் இதுக்கு முன்னால நான் நினைச்சேனோ அது எவ்வளவு பைத்தியகாரத்தானு எனக்கு இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். சொல்றேன், உங்க பழைய வாழ்க்கையை ஒரு பைத்தியகாரத்தானு உங்களுக்கு யோசிக்கக்கூடிய மென்டாலிட்டி உங்களுக்கு வரணும். அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப். புரியுமா? எவ்வளவு பைத்தியகாரம் நான் வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு நினைக்க தெரியும். அந்த பழைய வாழ்க்கையே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இருக்குன்னா நீங்க ஸ்பிரிச்சுவல் லெவலுக்குள்ள வரல. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாய் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு ஒரு பைத்தியகாரத்தனமான வாழ்க்கையை உங்களுக்கு நினைக்க தோணணும். எவ்வளவு ஒரு முட்டாள்தனமா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிருக்கிறோம், எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அதே லைஃப் வாழ்ந்துட்டோம்னா இது முட்டாள்தனமா தோணாது. ஏன் இன்னைக்கு அதுல தானே இருக்கிறோம், அது முட்டாள்தனமா தோணாது. பவுலுடைய வாழ்க்கையில் அவருக்கு எத்தனையோ விஷயம் லாபமா இருந்துச்சு, ஆனால் அதை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் விட்டு, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பின்னான காரியங்கள், அதாவது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கக்கூடிய காரியங்கள், இந்த பரம அழைப்புல நீங்க ஃபிட்டாய் வராதபடிக்கு, அந்த அழைப்புல நீங்க ஃபுளோ ஆக முடியாதபடிக்கு உங்களை தடுக்கக்கூடிய அந்த பின்னான காரியங்களை நீங்கள் மறந்து விட வேண்டும். மறந்து விடணும். மறந்து முன்னானவைகளை நாடணும். ஆண்டவர் நமக்கு முன்னால ஒண்ணு வச்சுட்டார். ஒரு ஓட்ட பந்தய வீரன் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிறான். ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு அவன் முன்னால இருக்கிற பினிஷிங் லைன் நினைப்பானா, பின்னால விட்டு வந்த அந்த ஸ்டார்ட் பண்ண லைன் நினைப்பானா? யோசிங்க. ரன்னை ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு ஐயோ அந்த இடத்த விட்டுட்டு வந்துட்டுமே அதை யோசிச்சுட்டு ஓடிட்டு இருப்பானா, இல்ல அந்த ரோப்ப நான் போய் மீட் பண்ணணும்னு சொல்லி அதை யோசிச்சுட்டு ஓடுவானா? நிறைய பேர் என்ன செய்யறோம், ஓடிட்டு ஐயோ அதை விட்டுட்டு வந்துட்டோமே, ஸ்டார்டிங் பாயிண்ட் விட்டுட்டு வந்துட்டோமே, விட்டுட்டோமே அதை நினைச்சுக்கிட்டே ஓடுறோம். அதை மறந்துடணும். ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் தான் அந்த ஸ்டார்டிங் லைன், ஸ்டார்ட் பண்ற பிறகு அந்த ஸ்டார்டிங் லைனை டோட்டலா மறந்துடணும். அதுக்கு பிறகு அதை நினைக்க கூடாது. அதுக்கு பிறகு எதிர இருக்கிறதான அந்த பினிஷிங் ரோப்ப தான் பார்க்கணும். விட்ட பழைய காரியத்தை நினைச்சிட்டே இருப்பீங்களானால் நீங்கள் முன்னால போய் பினிஷிங் லைனுக்கு போக முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த பழைய காரியங்கள் எல்லாத்தையும், உங்களுக்கு எதுதான் லாபம் இருக்கிறதோ அது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வருவதற்கு தடையா இருக்குமானால் அது உண்மையா சொல்ற அது உங்களுக்கு லாபம் அல்ல, அது உங்களுக்கு நஷ்டம். உங்களை அறியாமலேயே ஒரு பெரிய நஷ்டத்தை நீங்கள் சம்பாதிச்சிருக்கிறீங்க. பணம் வரலாம், பொருள் வரலாம், ஆனால் உங்கள் ஆத்மா நஷ்டப்படுமானால் நீங்கள் நஷ்டத்தை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்கிறீர்களே தவிர லாபத்தை நோக்கி நீங்கள் பிரயாணிக்கவில்லை. பின்னானதை மறந்துடு, விட்டதை மறந்துடு, ஸ்டார்டிங் லைனை மறந்துடு. இனி உனக்கு முன்னால் இருக்கிற இயேசுவையே நினைங்கிற பினிஷிங் லைன் முன்னானது நமக்கு அழைக்குது. அந்த லைன் தான் நம்மளை அழைக்குது. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னால் நின்று கூப்பிடுறாரு, வா வா கூப்பிடுறாரு, வா. அவருடைய அழைப்பு பாத்தீங்கன்னா வா முன்னாள் இன்னும் கூப்பிடுறாரு. அவர் அழைப்பு காட்டட்டும் உங்களுக்கு பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க. அவர் ஒரு நல்ல ஒரு அழைப்பு பாருங்க. 4 அதிகாரம் 2 வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 4:2.
இவைகளுக்கு பின்பு
இதோ
பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன்.
முன்னே
எக்கால சத்தம் போல
என்னுடனே பேச
நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது.
ஒரு நிமிஷம் இப்போம் இங்கே பார்க்கும் பொழுது பரலோகத்திலே திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை யோவான் பார்த்தாராம். அந்த வாசல் கிட்ட யார் இருக்கிறான்? முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தம், அது யாரு? இயேசு கிறிஸ்து. அது முதல் அதிகாரத்தை படிச்சதே தெரியும், எக்கால சத்தம் போல பேசுறது இயேசு கிறிஸ்து. முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இப்ப ஒரு அழைப்பு கொடுக்குது, இங்கே ஏறிவா, மேலவா, ஏறிவா, பின்னால பார்க்காத, மேல ஏறிவா. இயேசு நம்மை அழைக்கிறார், ஏறிவா, இங்கே ஏறிவான்ற. ஏறிவானா எப்படி ஏறி வர்றது? அடுத்த வசனம் சொல்றது எப்படி ஏறான் பாருங்க.
உடனே ஆவிக்குள்ளானேன்.
அப்பொழுது
இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார்.
இங்க ஏறிவா, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஏறிவா, உன் பழைய வாழ்க்கையை விட்டு இறங்கி வா, நான் காட்டுகிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏறிவா, மேல வாங்குற, இங்க ஏறிவா. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒருத்தனை இறங்கிவானாரு, சகைய இறங்கிவானாரு, யோவானை ஏறி வாங்குறாரு, ஏறிவா, மேலவா. சொன்ன உடனே அவன் எப்படி ஏறான்? ஆவிக்குள்ளாயிட்டானா? ஸ்பிரிட்ஃபுல்ட் ஆயிட்டான். ஒருவன் ஆவிக்குள்ளான நிலைமைக்குள்ள வரும்போது தான் ஏறி போக முடியும் மேல, புரியுதுல? மேல ஏறிப்பார். அங்க போனே அங்கே மகிமையான சிங்காசனத்தில் தேவனாகிய கர்த்தர் வீற்றிருக்கிறதை பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ இறங்கி வந்துடு, முதல்ல உன்னுடைய பழைய காரியத்தை விட்டு இறங்கிடு. இறங்கிட்டு இப்ப சொல்றேன், ஏறிவா, மேலவா. தெய்வ பிள்ளைகள், ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க. ஆவிக்குள்ளான ஒரு அனுபவம் இல்லாம ஆவிக்குரிய சபையில் இருக்கிறது ஒண்ணுதான், வெளியில இருக்கிறது ஒண்ணுதான். இங்க வந்தா ஆவிக்குள்ளான அனுபவத்துக்குள்ள வரணும். ஆமென். அபிஷேகத்தை பெற்று ஆவியிலே நிறைந்த ஒரு அருமையான வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ள வரும். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். வா, ஏறி வா. உனக்கு நான் ஒரு தனி பிளான் வச்சிருக்கிறேன், உனக்குன்னு ஒரு தனி ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், உனக்குன்னு ஒரு தனி திட்டத்தை வச்சிருக்கிறேன், உனக்காக நான் ஒரு பெரிய காரியம் வச்சிருக்கிறேன். வா, பரம அழைப்பு நம்மளை கூப்பிடுது, ஏறி வா, உனக்கு நான் ஒரு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறேன். இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். முதலாவது அழைப்பு பரம அழைப்பு. அந்த பரம அழைப்பில் என்ன ஆசீர்வாதம்? இளைப்பாறுதல் தருவேன்றது ஒரு அழைப்பு இல்லையா, இளைப்பாறுதல் தருவேன். இரண்டாவது அந்த அழைப்பு, அடுத்த அழைப்பு என்ன சொல்லுது? நான் உன் கூட தங்கி இருப்பேன், நீ இறங்கி வா, நான் உன்னோட தங்கணும், அவருடைய பிரசன்னம். மூணாவது ஒரு அழைப்பு வருது பரலோகத்திலிருந்து, ஏறிவா, இவைகளுக்கு பின்னால சம்பவிக்க போகிற காரியங்களை உனக்கு காட்டுவேன். ஒன்று சொல்றேன், இந்த உலகத்தோடு இன்னைக்கு நடக்கிற காரியத்திலேயே வாழ்க்கையை ஓட்டாதீங்க. நேத்து நடந்ததையும் இன்னைக்கு நடக்கிறதையுமே பார்த்து வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நாளைக்கு நடக்க போகிறதை பார்த்து நடப்பவன் தான் கிறிஸ்தவன். ஆமேன். பாஸ்டையும் பிரசன்டையும் பார்த்து வாழ்கிறது உலகத்தில் எல்லாருமே அதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாஸ்டையும் பிரசன்டையும் பார்த்து, ஃபியூச்சரை பார்த்து வாழ்கிறவன் தான் ஆவிக்குரியவன். இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போறத உங்களுக்கு ஃபியூச்சரை காட்டுறேங்கிற. ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குது? பாஸ்டையும் பிரசன்டையும் பார்த்து வாழ்கிறது உலகத்தரமான வாழ்க்கை, ஃபியூச்சரை பார்த்து வாழ்கிறது தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமேன். புரியுதா உங்களுக்கு? அங்க ஏறி வர சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை கூடவே சொல்றாரு பாருங்க, இங்க ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். நீ ஏறி வந்தேன்னா உன் வாழ்க்கையில் நீ என்னென்ன சம்பவிக்க போதுன்னு உனக்கு நான் காட்டுவேன். வா, மேல வாங்குற. உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற நோக்கம் என்ன, உன்னை பற்றி நான் வச்சிருக்கிற திட்டம் என்ன, உன்னை குறித்து நான் வைச்சிருக்கிற தரிசனம் என்ன, நான் காட்டுவேன், பின்னால வரப்போகிற உனக்கு நான் காட்டுவேன். ஏறிவா, மேலே ஏறிவா. இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வரணும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் வரணும். தேவ சமூகத்தில் உங்களுடைய பழைய காரியங்கள், வேண்டாத காரியங்கள், உலக காரியங்கள், பின்னான காரியங்களை தூக்கி எறிங்க. ஆண்டவரோடு நெருங்க முடியாத இருக்கிற காரியங்களை தள்ளுங்க, தள்ளுங்க. புரியுதா? தள்ளுங்க. அதை தள்ளும் பொழுதுதான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே ஏறி வர முடியும். புரியுதா? இந்த நாட்களிலே சபை ஒவ்வொருத்தரும் சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏறி வரணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஏறி வரணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஏறி வரணும். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கார், ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உலக காரியத்தை விட்டு வெளியே வாங்க. இந்த நாட்கள்ல இந்த ஸ்மார்ட் போன் வந்ததுல இருந்து பல லாபமும் இருக்குது, பல நஷ்டமும் இருக்குது. நான் 10 வருஷம் ஒரு குட்டி போனை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2004 2014 வரைக்கும் 10 வருஷம் ஒரே போன் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பத்திரமா இன்னைக்கு அது ஒர்க் பண்ணும் வச்சிருக்கேன். ஆனா கடைசியில் டோட்டலா கண்டமாயி, அப்புறம் சார்ஜ் ஏற முடியாத, அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றான் கடையிலையும். அப்புறம் தான் அப்புறம் ஆண்டவர் பார்த்துட்டு, என்னமோ தெரியல, நான் நினைக்கல திடீர்னு ஒரு போன் ஆண்டவர் எனக்கு யூஸ் பண்ண, என்னமோ எனக்கு லீடிங் வந்துச்சு. வந்தோடனே நமக்கு சுத்தியில் இருக்கிறாங்க, பாஸ்டர் வாட்ஸ்அப் போடுங்க அது இதுன்னு. சரி என்னதான் இருக்கு, போடுவோமே, போட்டேன். போட்டாதான் நம்ம விசுவாசியுடைய லட்சணம் எல்லாம் அழகா தெரியுது வாட்ஸ்அப்ல. ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைல் போட்டோ எடுத்து பார்த்தா அதுல இருக்கிற லட்சணத்தை பார்த்து ஆவிக்குரிய நிலைமையில் எங்க இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள என் செல்ல வச்சு நான் பார்த்துறேன். யார் யார் எந்த லெவல் இருக்கிறாங்கன்னு என் செல்ல வச்சு நான் பார்த்துறேன். இதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, செல்ல வச்சு யார் யார் எங்க எங்க நிக்கிறாங்க பளிச்சுன்னு தெரியுது. காமிச்சே வீட்டுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருடைய ப்ரொஃபைல் பாரு எந்த லட்சணத்தில் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில போட்டோ வச்ச ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணிடலாம் எந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ல போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் தெரியும் இப்போ நான் யார் யார் என்னென்ன சொல்றோம் அவங்களுக்கு கரெக்டா புரியும். சரியா? அதனால நான் சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எங்க போயிட்டாங்க? அதனால இனிமேல் செல்போன் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு சாதா போனுக்கு போயிடுங்க எங்கிட்ட. சரியா? சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்மளை எங்கேயே எப்படி, நம்மளை எப்படி ஒரு லோகத்தை வச்சிருக்கிறாரு, ஆனால் எங்க போயிட்டு இருக்கிறோம், எங்க போயிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு நான் விளையாட்டா சொன்னாலும் நான் சொல்றேன், ரியலா சீரியஸா நான் பார்த்தேன். ஒவ்வொரு ப்ரொஃபைல் நான் திரும்பி பார்த்தேன், இந்த செல்லுல ஒவ்வொரு போட்டோ நான் பார்த்தேன். பார்க்கும் போதுதான் தெரியும் ஸ்பிரிச்சுவல் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. சரி, இன்னைக்காவது மனம் திரும்பி கத்த இடத்துல நெருங்கி வருவோம், அதை கர்த்தர் விரும்புறார். ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சொல்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்பை ஏற்று இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்காக வந்துட்டோம். இந்த சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை இந்த பரம அழைப்போடு முற்றிலும் நம்மை இணைத்துக் கொள்ளணும். இந்த பரம அழைப்பை பெற்றும் அழைப்பை பெறாதவங்களை போல வாழக்கூடாது. கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டவன் கல்யாண வஸ்திரம் தரிச்சிருக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் வந்து தூக்கி வெளியே எரிஞ்சிடுவார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பில் நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. இளைப்பாறுதல் இருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களே, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். முதல் காரியம்,
ரெண்டாவது சகேயுவ கூப்பிட்டாரு, சீக்கிரம் இறங்கி வா, நான் கூட தங்கணும் பா. அந்த அழைப்புக்குள் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் கூட இருக்கணும்ன்ற ஆசை வெளிப்படுது. மூன்றாவது யோவானுக்கு ஒரு அழைப்பு, இங்கே ஏறி வா, உன் ஃபியூச்சரை நான் காட்டுறேன், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிற காரியத்தை ஃபியூச்சரை நான் காட்டுறேன். உடனே அவன் ஆவிக்குள்ளானான், பின்பு சம்பவிக்க போகிற காரியங்கள் அவனுக்கு தெரிந்தது. தேவ பிள்ளையே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரண விஷயம் அல்ல. பாரமான யாவற்றையும் தள்ளுங்கள், ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுங்கள். சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தை தள்ளிவிடுங்கள், அப்பதான் கர்த்தனவ கூட வந்து இருக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை, பின்னானவைகள் எல்லாத்தையும் மறந்துடுங்க. பழைய காரியங்கள், உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற லாபங்கள், அந்த காரியத்தை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அது கெடுக்குமானால் அதை நஷ்டம் என்று எண்ணுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காத வரைக்கும் அதுல பிரச்சனை கிடையாது, நீங்க எதை செஞ்சாலும் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்குமானால் அது எதுவானாலும் அது உங்களுக்கு பிரச்சனை தான். ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்காத வகையிலே நீங்கள் எதை செஞ்சாலும் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்குமானால் அது எதுவானாலும் அது உங்களுக்கு பிரச்சனை தான். அந்த பின்னானதை மறக்கணும், முன்னானதை நாடணும். உங்களுக்கு முன்னால ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஏறிவா. அந்த திட்டத்தை நான் உனக்கு காட்டுறேன், ஏறிவா, 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 ஏறிவா. உனக்காக நான் வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், உனக்காக நான் வைத்திருக்கிற பெரிய நோக்கத்தையும் திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன், நீ ஏறிவா. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த இடத்தில் தேவ சமூகம் உங்களுக்கு கசப்பாயிருந்தால் உண்மையிலேயே பரலோகம் கூட உங்களுக்கு நரகமாக தான் தெரியும். இந்த இடத்துல ஒரு இது சபை என்பது ஒரு குட்டி பரலோகம், தேவ பிரசன்னம், ஆண்டவர் இருக்கிற ஒரு இடம், ஆண்டவர் உலாவுகிற ஒரு இடம். இந்த இடத்துல உங்களால என்ஜாய் பண்ண முடியலன்னா பரலோகத்தில் நீங்க போய் என்ஜாய் பண்ண முடியாது. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு வேதனையா இருக்கும். இந்த சபை ஆராதனை உங்களுக்கு கஷ்டமா இருக்குமானால் பரலோகத்துக்குள்ள உங்களை கூட்டிட்டு போனாலும் அது உங்களுக்கு கஷ்டமான இடமா தான் தெரியும். நீங்க போகவே மாட்டீங்க. ஆண்டவரே கூப்பிட்டா கூட நீங்க போக மாட்டீங்க. ஏதோ இங்க 3 மணி நேரமே தாக்கு பிடிக்க முடியலையே, அங்க போய் எப்படி தாக்கு பிடிக்கிறது? முடியவே முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு என்றிருக்கணும். ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார். இளைப்பாறுதல் அவருடைய சமூகம், அவருடைய அழைப்புக்குள் பரம அழைப்பில் இளைப்பாறுதல் இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது, எதிர்கால திட்டம் இருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம தூக்கியவா எரிய போறோம். இந்த பரம அழைப்புக்கு உங்களை முற்றிலும் இணைத்துக் கொள்ளுங்கள், உங்களை முற்றிலுமாய் இணைத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளின் மூலமாக எங்கள் ஆண்டவர் எங்களை புடமிட்டதற்காக உமக்கு நன்றி. இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை புரட்டி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவரே, நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் எங்களை மாற்றி எங்களை நித்தியத்திற்கு எங்களை தகுதிப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டவர்கள் ஒருவராகிலும் இந்த வார்த்தைகளுக்கு முன்பாய் குற்றவாளிகளாய் காணப்படாதபடிக்கு சரிப்படுத்திக் கொள்ள ஒவ்வொருவருக்கு உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க, நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல